الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا مولانا محمد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد صلى الله عليه وآله وأزواجه وذرياته وأصحابه وأهل بيته أجمعين وأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله إن التقوى رأس الأمور واتقوا الله سرا وعلانية أما بعد فقد قال الله تبارك وتعالى في قرآنه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وآثر الحياة الدنيا فإن الجحيم هي المأوى وأما من خاف مقام ربه ونهى النفس عن الهوى فإن الجنة هي المأوى
صدق الله العظيم سروقهم இந்த உலகத்தை படைத்தாளுகின்ற அல்லாஹ் ஒருவனுக்கு உரைத்தாகட்டு அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹுவின் உயரிய பேரை கூறிய குத்துபா பிரசங்கத்தை ஆரம்பிச்சுகிறேன். சலாத்தும் சலாமும் எம் உயிரிலும் மேலான ஹலரத்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது சொன்னதன் பின்னால் அன்னாருடைய அடிச்சுவடுகளை அணுவளவு பிசகாது தமது வாழ்விலே பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், சாபியவுன்கள், சபகுத்தாபியன்கள், நல்லடியார்களான ஆண்கள் பெண்கள் அனைவரும் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமா. எந்த ஒரு நாள் இவ்வுலகம் வந்ததுக்கு பின்னால் மேலான ஜன்னத்து பிரதோஸ் என்ற சுவர்க்கம் கிடைக்கட்டுமா துவா செய்கிறேன். அல்லாஹ் கபூ செய்வானா. அல்லாஹினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ் விரும்பக்கூடிய இடமாகிய அமைதியும் சந்தோஷமும் நிறைந்திருக்கின்ற அல்லாஹினுடைய மாளிகையிலே நேர காலத்தில் வந்திருக்கக்கூடிய அல்லாஹுவை நல்லடியார்களே, அல்லாஹுவை எல்லா சந்தர்ப்பங்களிலும் பயந்து தக்குவாவோடு வாழ்ந்து கொள்ளுமாறும் அடியேன் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் அல்லாஹுவின் கட்டளையை வசியத்தை எட்டி வைக்கிறேன். எனவே எல்லா சந்தர்ப்பங்கள் அல்லாஹுவை பயந்து நடக்கக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹ் அனைவரையும் கபூல் செய்து கொள்வானா. நாளைய மறுமையினை அல்லாஹ் முத்தகையுடைய பட்டியலை சேர்த்து மேலான ஜன்னத்து பிரதோசில் நுழையக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹ் அனைவரையும் கபூல் செய்து கொள்வானா. அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுக்கு சுபஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே வாழக்கூடிய எங்களுடைய வாழ்க்கையை மற்றவர்களுக்கு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கையாக அல்லாஹ் தந்திருக்கிறான். ஒரு முஸ்லிமுடைய பேச்சை பொறுத்த வகையிலே அந்த பேச்சும் அவன் இன்னொரு சகோதரருக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். ஒரு முஸ்லிமுடைய நடை கூட இன்னொருவருக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். ஒரு முஸ்லிம் விடக்கூடிய மூச்சாக இருந்தால் அந்த மூச்சிலேயும் ஏனையவர்களுக்கு முன்மாதிரி இருக்க வேண்டும். அந்த வகையிலே இஸ்லாம் எங்களுக்கு எல்லா துறைகளிலும் தெளிவான வழிகாட்டலை இஸ்லாம் சொல்லி தந்திருக்கிறது. அந்த வகையில் இன்றைய குத்துபாவிலே வலிமாவுடைய சட்ட திட்டங்களையும் வலிமா என்றால் என்ன போன்ற விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் இந்த உலகத்திலே பார்க்கிறோம் பல வகையான விருந்துகள் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எங்களுடைய வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்தால் அவருக்கு ஒரு விருந்தை நாங்கள் கொடுப்போம். ஒரு நாள், இரண்டு நாள், மூன்று நாள் விசேடமான கவனிப்புகளை நாங்கள் கவனிப்போம். அதற்கு ஒரு வகையான விருந்து என்று நாங்கள் சொல்வோம். எங்களுடைய வாயாலேயே நாங்கள் சொல்வோம், எங்களுடைய வீட்டுக்கு விருந்தாளிகள் வந்திருக்கிறார்கள் என்று சொல்வோம். விருந்து என்று சொல்லக்கூடிய விடயம் இருக்கிறது. அது இன்று நேத்தல்ல, ஹலரத் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் தொட்டு வந்த விடயமாக இருக்கிறது. அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா பரிசுத்த அல் குர்ஆனிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அல்லாஹ் கேட்கிறான், ஹல் அதாக ஹதீஸு லைஃப் இப்ராஹிம் அல் முக்ரமீன், நபியே நாயகமே இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் விருந்தாளிகளை கவனித்த விடயம் உங்களுக்கு வரலையா என்று செய்தி அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் இந்த குர்ஆன் ஆயத்தை மூலமாக அட்டி வைக்கிறார். எனவே விருந்து என்பது, விருந்தாளிகளை கவனிக்கின்ற பண்பாடு என்பது, விருந்து கொடுப்பது என்பது, உணவு கொடுப்பது என்பது, பிறருக்கு உதவுவது என்பது சரியத்திலே இருக்கின்ற ஒரு விடயமாக இருக்கிறது. அதே போன்று புது வீடு நாங்கள் நுழைந்து விட்டால் அங்கேயும் ஒரு விருந்து கொடுப்போம். அதுக்கு ஒரு வகையான விருந்து, புது வீட்டுக்கு போன விருந்துன்னு நாங்கள் சொல்லுவோம். அதே போன்று எங்கட உறவுகள் எங்களை விட்டு பிரிய போறார்கள், வெளிநாட்டுக்கு போகிறார்கள், அல்லது ஹஜ் உம்ராவுக்கு போகிறார்கள், அல்லது படிப்புக்காக வேண்டிய உயிர் படிப்புக்காக வேண்டிய வெளிநாடு போக போகிறார்கள், அல்லது எங்களுடைய பிள்ளை ஒரு ஓத போகிறார் என்றால் அவருக்கு எல்லாரும் சேர்ந்து ஒரு விருந்து போடுவார்கள். ஒவ்வொரு வீட்டிலையும் விருந்துகள் போடுவார். இப்படி பல வகையான விருந்துகள் சமூகத்தில் இருப்பதை பார்க்குவோம். கண்ணியமானவர்களே, இந்த இடத்திலே எல்லா விருந்துகளையும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு நேரம் இடம் தராது. என்றாலும் சுருக்கமாக, ஆண் தரப்பார் ஒரு மணமகன் கொடுக்க வேண்டிய விருந்து வலிமா என்று நாங்கள் சொல்லுவோம். அந்த விருந்தை பற்றி இன்றைய ஹுத்பாவில் எங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். வலிமா என்றால் என்ன? வலிமா என்றால் விருந்து என்று அரபியிலே பொருள்படும். வலிமத்துல் உருஸ் என்றால் திருமண விருந்து என்று பொருள். திருமண விருந்து என்று நாங்கள் சொல்வது வலிமத்துல் உருஸ். இதை யாரு கொடுக்க வேண்டும் என்றால் ஷரீஅத் தெளிவாக சொல்லி தருகிறது. பெண்ணுக்குரிய உணவு, ஆடை, செலவு என்பவற்றை ஆண் தான் பொறுப்பெடுக்க வேண்டும். பெண்ணுக்கு உணவு கொடுப்பது, ஆடை கொடுப்பது, செலவு கொடுப்பது, அந்த பெண்ணை பராமரிப்பது, அத்தகையும் ஆணுடைய பொறுப்பு என்பதால் இந்த விருந்தையும் கொடுக்க வேண்டியவர் ஆண் தரத்தார், மணமகன் தரத்தார் என்ற செய்தியை நாம் எல்லாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு தஆலா பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்கிறான், الرجال قوامون على النساء بما فضل الله بعضهم على بعض. ஆண்களை நாங்கள் நிர்வாகம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆண்கள் யாரு? நிர்வாகிகள். பெண்களை நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள். இன்று என்ன நடக்கிறது? நாம் எல்லாம் ஆண்கள் நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள். ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கிறோம் என்றால் நாம் எல்லாம் கபீர்த்து என்று சொல்கிறோம். இந்த பெண்ணை என்னுடைய மனைவியாக ஏற்றுக்கொண்டு விட்டேன், என்னுடைய ஹலால் மனைவியாக கபூல் செய்து விட்டேன் என்று நாங்கள் ஏற்றுக்கொண்டா, கண்ணியமானவர்களே, அந்த பெண்ணை நாங்கள் எப்படி ஏற்றுக்கொள்கிறோம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள், பெண் வளைந்த எலும்பிலிருந்து படைக்கப்பட்டவள். எனவே பெண்ணிடத்திலே குறை இருக்கலாம், அந்த பெண் சமைக்கும் போது குறை இருக்கலாம், அந்த பெண்ணுடைய செல்வத்தில் குறைவு இருக்கலாம், அந்த பெண்ணுடைய நடத்தையில ஏதாவது முன்னப்பின குறைகள் இருக்கலாம், அல்லது அந்த பெண்ணிடத்திலே சில வேளையில நீங்க எதிர்பார்த்த அன்புகள்ல குறைவாக இருக்கலாம். ஆனா நீங்க நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள். நீங்க இப்படி குறைவான பெண்ணைத்தான் கபூல் செய்து கொள்கிறீர்கள். பெண்ணுக்கு திடீர்னு சமைக்க தெரியாது என்று பின்னால விளங்கிறதுக்கு பின்னால பெண்ணை தலாக் பண்ணினா, கண்ணியமானவர்கள், நீங்க ஆண்கள் இல்லை. நீங்க தான் பெண்களை நிர்வகிக்க கூடியவர்கள். நீங்க கபீர்த்து செய்றீங்க. எப்படி ஒரு பெண் பலவீனமான நிலையில, ஒரு பெண் பலவீனமானவள் என்று சொல்லித்தான் நீங்க கபூல் செய்றீங்க. எனவே நிர்வாகம் நாங்க செய்வோம், இந்த பெண் வளைந்த பெண் தான், இந்த பெண் குறையுள்ள பெண் தான், ஆனா இந்த பெண்ணை நாங்க நிர்வாகம் செய்வோம், இந்த பெண்ணை நல்ல முறையில் நாங்க அமைத்துக் கொள்வோம் என்று சொல்லித்தான் எல்லாரும் கபீர்த்து செய்து அந்த பெண்ணை மனைவியாக நாங்க கபூல் செய்யறோம். அதுக்கு பின்னால நாங்க பெண்களை திரட்டுவோமாக இருந்தா நாங்க நிர்வாகிகள் அல்ல, நாங்க பெண்களை நிர்வகிக்க இல்லை என்பதுதான் அர்த்தமாக இருக்கிறது. எனவே அன்பானவர்களே, அல்லாஹ் தொடர்ந்து அதே ஆயத்திலே சொல்கிறான், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் அந்த ஆண்கள் தான் அவருடைய செல்வங்களில் இருந்து பெண்களுக்கு செலவழிக்க வேண்டும். அவர்கள் தான் ஆண்கள், அவர்கள் தான் ஆண்கள். பெண்கள்ல பணத்துல இருந்து செலவழிக்கிறதல்ல, ஆண் மகன் மணமகன் அவர் செலவழிக்க வேண்டும் பெண்ணுக்கு. அவர் உடுக்க கொடுக்க வேண்டும், அவர் கவனிக்க வேண்டும், அவர் எல்லா விடயங்களையும் அவர்தான் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்ற விஷயத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி தருகிறான். இதனாலதான் நீங்கள் நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள். எனவே கண்ணியமானவர்களே, பெண்கள் தொழில் செய்வது மார்க்கத்தில் பிரச்சனை இல்லை, அங்குமான தொழிலை அந்த பெண் செய்யலாம். ஆனால் முழுமையாக தொழிலுடைய விஷயம் சம்பாதிக்கின்ற விடயம் ஆண் தரப்பார் மணமகனுடைய பொறுப்பாக இருக்கிறது. கண்ணியமான அல்லாஹுவின் நல்லடியார்களே, எனவே ஒரு ஆண் மகனை பொறுத்த வகையிலே அந்த ஆண் மகன் நிர்வாகம் செய்யக்கூடியவன் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த விருந்தை யாரு கொடுக்க வேண்டும்? ஆண் தரத்தார். யாரு? மாப்பிள்ளதான் கொடுக்க வேண்டும். இன்றைக்கு மாறாக சில இடங்கள்ல பெண்கள் வீட்டையும் விருந்து கொடுக்கப்படுது. கண்ணியமானவர்களே, அது கூடாதுன்னு சொல்ல வரையில் அவங்களுக்கு வசதி வாய்ப்பு இருந்தா அவங்களோட உறவுகளை கூப்பிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சவங்களை கூப்பிட்டு விருந்தொண்ணு போடலாம். மார்க்கத்தில் அது தடை எதுவும் கிடையாது. ஆனா கண்டிப்பாக எங்களால சக்திக்கு உட்பட்டு இருந்தா, எங்களுக்கு முடியுமாக இருந்தா ஆண் தரப்பால விருந்து கொடுக்க வேண்டும். இதுதான் சுன்னமாக இருக்கிறது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை ஒரு நபி சோழர் ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சந்திக்கிறார். அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அன்சாரி பெண்ணை திருமணம் முடித்திருந்தார். திருமணம் முடிச்சு ஒரு வகையான மனம் வரும் எல்லாத்தையும் அத்தர் பூசி இருப்பாங்க, அல்லது வேற புது ஆடை கொடுத்தா அதனுடைய மனம் வரும். வித்தியாசமாக அவர் வேர்வை கூட படாம அழகாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட மணமகன், அந்த மணமகன் சுத்தமாக நல்ல முறையில் இருப்பான். அந்த மணமகட்டன் மனங்கள் வரும். ஏனென்றா ஒரு வீட்டில் இருக்கும் போது அவங்களுக்கு எந்த வேலையுமே செய்ய கொடுக்க மாட்டான். அப்படிப்பட்ட அந்த மணமகன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்திக்கின்ற போது சொல்லுகின்றார்கள், அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து, அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள், என்ன விசேஷம் என்று கேட்கிறார்கள். ஏதோ ஒரு மாற்றம் அவர்களிடத்திலே தென்பற்றது. அந்த மாற்றத்தை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், என்ன விசேஷம்? உடனே அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், நாயகமே, எனக்கு நேற்று இரவு முந்திய இரவு திருமணம் நடந்து விட்டது, அதுதான் விசேஷம் என்று சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, அதுக்கு பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், எவ்வளவு அப்பா மகர் கொடுத்தீங்க? நாங்க என்ன கேட்போம்? பெண் தரத்தால எவ்வளவு தந்தாங்க? என்ன வாகனம் தந்தாங்க? கடைகள் தந்தாங்களா? பில்டிங் தந்தாங்களா? ஏதாவது ரொக்க பணம் தந்தாங்களா? எவ்வளவு சீதனம் எடுத்தீங்க என்றுதான் நாங்க கேட்போம். ஆனா ஹலரத்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு தஆலா அவங்க பார்த்து கேட்டாங்க, தோழரே, என்ன கொடுத்தீங்க பெண்ணுக்கு? எதை கொடுத்து திருமணம் முடிச்சீங்க? நீங்க மாப்பிள்ளை சொல்றீங்களே, எதை கொடுத்து திருமணம் முடிச்சீங்க? பெண்ணை நிர்வகிக்க கூடிய தகுமை இருக்கு, ஆனா என்ன கொடுத்தீங்கன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்ற போது, அதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், நான் ஒரு பெரீத்தம் பல அளவு தங்கம் கொடுத்தேன், அதை கொடுத்துத்தான் அந்த பெண் என்னுடைய மனைவியாக கபூல் செய்து கொண்டேன்னு சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, அதுக்கு பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷப்பட்டார்கள். சந்தோஷப்பட்டு விட்டு சொன்னார்கள், முடியுமா இருந்தா அப்துல் ரஹ்மானே, வலிமா ஒரு ஆட்சியாவது அறுத்து விருந்தொண்டு போட்டுக்கொடு, சந்தோஷமா இருக்கும் இல்லையா என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த மனிதரை பார்த்து அந்த சஹாபியை பார்த்து சொன்னார். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எதை சொல்ல வருகிறேன்னா, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவு சஹாபாக்களை ஆசையாக ஊட்டினார்கள் என்றால், நல்ல நல்ல கருமங்களை ஆசையாக ஊட்டினார்கள். இன்று எங்களுடைய பழக்கத்திலும் அப்படித்தான் வர வேண்டும். ஒரு மணமகனை சந்தித்தா நாங்க முதலாவது கேட்கணும் என்ன தெரியுமா? எவ்வளவு மகர் கொடுத்தீங்க? இதைத்தான் கேட்போம். இன்றைக்கு மாற்றம் அல்லாஹ் மாறி இருக்கிறது. நிறைய திருமண ஒப்பந்தங்கள்ல முதலாவது பேச்சு கொள்வாங்க. எதை இருந்தா முதலாவது பேச்சு கொள்ளக்கூடிய விடயம் எது? மகர் எவ்வளவு கொடுக்கிறீங்க? மகரை பேசினதுக்கு பின்னாலதான் திருமண மற்ற விடயங்கள் பேசப்படுது. நல்ல ஒரு காரியம். ஆனா ஏனைய முன்னிய காலங்களை நம்ம பார்த்தா முதலாவது சீனத்தான் பேசுவாங்க. அல்லாஹ் பாதுகாக்க வேணும். அந்த பணம் வேகமாக திருமணங்கள் கடினமாக இருப்பதற்கு, விபச்சாரங்கள் அதிகரித்து இருப்பதற்கு பிரதான காரணங்கள் அவர்கள் சீதனம், பெண் தரத்தார கஷ்டப்படுத்துவது. அதிலும் இன்னும் முக்கியமான ஒரு விடயம் ஞாபகப்படுத்தி ஆக வேண்டும். எந்த அளவுண்டா பெண்கள்கிட்ட சீதனம் அடிப்பது ஒரு புறம், அது ஹராம், அது கூடாது. இன்னொரு புறம் ஆம்புல அந்த ஆண்மகன் விருந்து கொடுக்கணும், களவுல அந்த மன மகள் அவங்கள குடும்பத்தார்த்த பணம் வாங்கி விருந்து கொடுக்கிறான். சில இடங்கள் இப்படி சரியா சொல்லி தரவில்லை. கண்ணியமானவர்கள் யாரிடத்திலும் சொல்லக்கூடாது, எங்களுக்கு ஒரு 5 லட்சம் அல்லது 10 லட்சம் பணம் தேவை, நாங்களும் மற்ற ஆண்களை போல விருந்து கொடுக்கணுமே, யாத்தையும் சொல்லிடாதீங்க என்று சொல்லி ரகசியமான முறையில சிலர்கள் சீதனம் எடுக்கின்ற செய்திகளை பார்க்கிறோம். இதுவும் சீதனம் தான். கண்ணியமானவர்களே, ஏனைய கொள்ளைகள் அதாவது கடவுள்கள் எல்லாம் இரவைகள் நடக்கும். இன்றைக்கு சீதனம் எல்லாம் பகல் கொள்ளை, பகல் கொள்ளை, பட்ட பகல்ல கொள்ளை அடிக்கிறாங்க. இன்றைக்கு சில புத்தகங்கள் எழுதிப்பாங்க ஏனைய அன்பளிப்புகள். ஆனா இன்னைக்கு ஏனைய அன்பளிப்புகள்ல ஒன்றும் பெருசா அழுகிற இல்ல. முந்திய ஒரு காலத்துல சீதனை எழுதி வச்சாங்க, அதான் பாதுகாத்தான் எங்களை உமத்தை. சீதனங்கள் கண்ணியமானவர்களே, யாரெல்லாம் எடுக்கிறீங்களோ அது நிலைத்திருக்காது. அது சந்தோஷமாக யாரும் கொடுக்கிறோம் இல்ல. தன்னுடைய பெண்ணை எப்படியாவது திருமணம் முடிஞ்சு கொடுக்கணும் என்பதற்காக நீ கொடுக்குறாங்க. அவங்கள்ட்ட பணம் இல்லையா, எத்தனையோ தனவந்தர்கள் காலில கும்பிட்டு தான் அந்த பணத்தை சேர்க்கிறாங்க. எனவே பலருடைய பொதுவா ஒரு மணமகன் பணத்தை இன்னொருத்தர் வாங்குற போது கிடைக்கிறது. அதனால உங்கள்கிட்ட செல்வம் இல்லையா, மென்தரத்தால பணத்தை வாங்கி இங்க வலிமா கொடுக்காதீங்க. உங்களால சக்தி இருந்தா திருமணம் முடிச்சு உங்களோட பணத்தால கொடுங்க. அப்படி இல்லையா, மணமகன் மாப்பிள்ளையுடைய குடும்பத்துல யாராவது வசதிக்காக இருக்கிறாங்கன்னா, வசதிக்கால யாராவது ஒருத்தர் முன் வந்து நான் இந்த மாப்பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்க போறேன் என்று முன் வந்தா தாராளமாக கொடுக்கிறார். தாரகத்திலே தடை எதுவும் கிடையாது. அதற்காக வேண்டி கடை போட்டு கொடுக்க கூடாது. இன்றைக்கு ரமலானுடைய காலங்கள்ல சில மனிதர்களை நாங்க பார்க்கிறோம், கண்ணியமானவர்களே, சதக்கா சதக்கா கொடுப்பதற்காக வேண்டி கடன் கொடுத்தார்கள். சதக்கா கொடுப்பதற்காக கடன் கொடுத்தார்கள். இன்னொருத்தர் சதக்கா கொடுத்து விட்டார், நல்ல பேர் எடுத்து விட்டார், அதனால நாலு நல்ல பேர் எடுக்கிறதுக்காக வேண்டி கடன் பெற்று சதக்காவ கொடுக்கிறார். கண்ணியமான அல்லாஹ் அவங்களே கடன் பாரபூரமானது. சதக்கா அல்லாஹ் அவங்களுக்கு தந்திருந்தா கொடுக்கலாம். சதக்காவுடைய அமல் எல்லாரும் கொடுக்கவில்லை, தாராளமாக கொடுங்கள் வேணாம் என்று சொல்லவில்லை. சதக்கா கொடுப்பதற்காக நீங்க கடன் கொடுறீங்கன்னா கண்ணியமானவர்கள் அந்த கடத்தை அவசரமாக அடைக்கக்கூடிய வழிகள் இருக்குமா இருந்தா கடன் பட்டு கொடுக்க பிரச்சனை இல்லை. அப்படி இல்லாம கடன்பட்டு நாங்க கடனோட மௌத்தாகி போனா அந்த சதக்கா இருக்குது, கொடுத்த சதக்காவால் அவனுக்கு நலவுகள் வந்தாலும் கண்ணியமானவர்கள் கடன் இருக்குது, அது பயங்கரமானது. ஒரு மனிதனுடைய உயிரோடு பிணைக்கப்பட்டது கடன். நாளைய மறுமை நாள் எங்களை சுவர்க்கத்துக்கு போறதுக்கு தடையாக இருக்கும் கடன். சொல்லவா அரைவசனம் ஒரு கடன் உள்ள மக்களை தொழிலிப்பதற்கு முன்வரவில்லை, கடுமையாக எச்சரித்தார்கள். பகல் காலங்களிலே மனிதனுடைய நிம்மதியை கெடுத்து விடும், இரவிலே தூக்கத்தை கெடுத்து விடும், மக்களுக்கு மத்தியிலே கேவலத்தை ஏற்படுத்தி விடும், நாளைய மறுமையிலே சுவர்க்கத்துக்கு தடையாக அமைந்து விடும். எனவே யாரும் கடன் பட்டு விடக்கூடாது, முடியுமாக இருந்தால் செய்யுங்கள். எனவே கண்ணியமானவர்களே, இந்த விடயத்தை கண்ணும் கருத்துமாக உலாவு உள்ளத்தில் எடுத்து இந்த விடயத்தில் செய்யப்பட்டுக் கொள்ளுங்கள். அடுத்த விடயம், கண்ணியமானவர்களே, வலிமா கொடுக்கின்ற சிலர் என்ன செய்கிறார்கள், நகரப்புறங்களில் கிராமப்புறங்களில் இல்ல மாட்டாள்லாம், கிராமப்புறங்களில் அழகான வீடுகள்ல அழகான ஏற்பாடு பண்ணி வலிமா கொடுக்கிறாங்க, சந்தோஷம். ஆனா அதாவது நகரப்புறங்கள் வீடு வசதிகள் இல்லாத புறங்கள்ல என்ன செய்யறாங்கன்னா பெரிய ஹோட்டல்கள்ல புக் பண்ணி விருந்து கொடுக்குறாங்க. அது வேணாம்னு சொல்லல, ஆனா கண்ணியமான ஒரு ஆடம்பரமான முறையில, பராமான முறையில, மியூசிக்கல் போடப்படக்கூடிய இடங்களாக அப்படி இருந்தா அவைகளை நீங்க விட்டுட்டு வேற இடத்துக்கு மாட்டீங்க. சில பெரிய இடங்களுக்கு சிலர்கள் செல்லுவார்கள், ஆனா அந்த இடத்துல நல்லவங்களா போன சிலரும் பாவங்களை பழகிட்டு வருவாங்க. இந்த அனாச்சாரங்களாக சில வழிமாக்கள் மாறி நாங்க எல்லாரும் விரும்பியோ விரும்பாமல் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு உண்மைதான். பெரிய ஹோட்டல்கள்ல நடக்கக்கூடிய சில வழிமாக்களை நாம பார்த்தா எப்படி அனாச்சாரம் அங்க நடத்திருந்தா, ஆண் பெண் கலக்கிறாங்க, ஆண்கள் பெண்கள் ஒன்றாக இருந்து சாப்பிடுறாங்க, ஆண் பெண் சர்வசாதாரணமாக கலைந்து கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அதையும் மீறி பார்த்தா சில இடங்கள்ல மதுபானங்கள் கூட மறைமுகமாக பரிமாறுகின்ற அளவுக்கு எங்களுடைய சமுதாயத்துல வலிமா இருக்கு. எங்கட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள்ல சில வலிமாக்களுக்கு அந்நியவங்க அழைக்கப்படுகிறாங்க, அவங்களுக்கு எங்களுடைய கரங்களாலே மதுபானம் கொடுக்கப்படுகின்ற கவலையான செய்திகள் சில இடங்கள். கண்ணியமானவர்கள், அது எங்களுக்கு எது ஹராமோ அது ஏனையவங்களுக்கு ஹராம் தான். எங்களுக்கு பண்டி இறக்கி ஹராமா இருந்தா அது ஏனையவங்களுக்கு நாங்க கொடுக்க கூடாது, அதை விற்க கூடாது. கண்ணியமான அல்லாஹ்வின் நபியார்களே, இந்த விடயத்தில் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே போன்று
பெரிய பெரிய ஹோட்டல்களை நாங்க ஏற்பாடு செய்யக்கூடியவங்க, கொஞ்சம் யோசனையாக ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்க. ஏன்னா எங்களை அமல் இபாதத்துக்கள் செஞ்ச வணக்கம் எல்லாம் வீணாகி போகக்கூடிய நிலைமை ஏற்படும். ஏனென்றால் சில பெரிய ஹோட்டல்கள்ல தனித்தனியாக முஸ்லீம்களுக்கு வேறையாக, முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு வேறையாக தனித்தனி பங்கன் இல்ல. பொதுவாக எல்லாருக்கும் ஒரு பங்கன் ஒரு இடம் தான் வச்சிருப்பாங்க. அதனவே சமைக்கின்ற போது அவங்களுக்கு சமைக்க கொடுத்தா சில வேலை வண்டி இறைச்சிக்க எந்த அகப்ப போகுதோ அதே அகப்பதான் எங்கட மாற்றி போகும். சில வேலை எந்த கரண்டியால பரிமாறப்படுதோ அதே கரண்டி, சில வேலை என்ன தகவல்கள் அங்க பரிமாறப்படுவோ அதே தான். சில டைமும் இல்ல இங்கால பக்கத்துக்கு வர வாய்ப்பு இருக்கிறது. எனவே கண்ணியமானவர்களே, நாங்கள் பேச்சுகளாக இருக்க வேண்டும். அலைவசலம் கலமான வழிமுறைகளை சொல்லி தந்தார். எனவே எங்களால முடியுமாக இருந்தா வலிமாவ நாங்க எளிமையான முறையில கொடுத்துக் கொள்வோம். வலிமா கொடுக்கலாம். ஒன்று, வீண் விரைவு இருக்கக்கூடாது, வீண் விரைவு இருக்கக்கூடாது. இன்னொன்று, கஞ்ச செலவு இருக்கக்கூடாது. இது இரண்டுக்கும் உட்பட்ட வகையில எங்களை வலிமாக்கள் அமைத்துக் கொள்வேன். கண்ணியமானவர்களே, அடுத்து விருந்துக்கான அழைப்பு. நாங்க எப்படியான விருது அழைப்பு வந்தா போகணும் என்றா சிலர் என்ன செய்கிறார்கள், போலையும் அழைத்து கொடுக்கிறாங்க. பரவாயில்லை, இந்த காலத்தில் தொழில்நுட்பம் வளர்ந்திருக்குது என்றாலும் முடியுமானவர்கள் வலிமாவுக்குரிய அழைப்பை வீட்டுக்கு போய் மரியாதையானவர்கள் கொடுத்துட்டு வரதுதான் ஏற்றமாக இருக்கிறது. அது அல்லாம நீங்க கோல் வழியாக அல்லது நவீன தொழில்நுட்பங்கள் வட்டம் ஃபைபர் வேற வழி வழியாக கொடுக்கலாம். என்றாலும் நேரில் போய் கொடுப்பதுதான் ஏற்றமாக இருக்கிறது. சொல்லுவாங்க, யாராவது ஒருத்தர் விருதுக்கு அழைத்தா நீங்க அந்த விருதுக்கு போய் அந்த விருதை கண்ணியப்படுத்துங்க, சிறப்பளிங்க என்று சொல்லலாம் சொன்னார்கள். அது மாத்திரமல்ல, விருதுக்கு போகின்றவர்கள் சும்மா இருந்துவிடக் கூடாது. அங்க இருக்கக்கூடிய மனமகனுக்கு ஒரு துவா செய்ய வேண்டும். பாரசல்லாஹு லக வதாஅ அலைக வஜமா பைனகுமா ஃபி கைர் என்ற ஒரு துவாவை நான் ஒதுக்கொள்ளணும். சில முக்கியமான விடயங்களை நாம் கடைபிடிக்கிறோம். சில விருந்துகள் கெட்ட விருந்துகள், வலிமாக்கள் கெட்ட வலிமா எது தெரியுமா? சொல்லலாம் சொன்னார்கள், ஏழைகள் புறக்கணிக்கப்பட்டு தனவந்தர்கள் மாத்திரம் அழைப்பு கொடுக்கக்கூடிய, தனவந்தர்களுக்கு மாத்திரம் அழைப்பு கொடுக்கக்கூடிய வலிமா இருக்குது. அது வலிமாக்கள் கெட்ட வலிமா, சாப்பாடுகள்ல கெட்ட சாப்பாடு என்ற செய்தியை சொல்லலாம். எனவே கண்ணியமானவர்களே, நாங்க விருந்து வைக்கிறோமா, கண்டிப்பாக அந்த விருந்துல ஏழைகள் ஒரு சாரால் அங்கே வரவழைக்கப்பட வேண்டும். எங்களுடைய லிஸ்டுகள்ல ஏழைகள் யாரும் இல்லையா? எங்கட பகுதியில உள்ள பக்கத்துல உள்ள ஏழைகளாவது கண்டிப்பா அந்த லிஸ்டுல அந்த பட்டியல உள்ளடக்க போட வேண்டும் என்ற செய்தியை அதிசுகளை நாம பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, கண்ணியமானவர்களே, ஏழைகள் புறக்கணிக்கப்பட்டு தனவந்தர்கள் மாத்திரம் வரக்கூடிய வலிமாக்கள் செல்லலாக அழைவதில் சொன்னார்கள். இந்த வலிமாவை யார் கொடுக்கிறாங்களோ இவங்க அல்லாஹ் குருக்கு மாற்றம் செய்து விட்டார்கள் என்று செய்தியை செல்லலாக அழைவதில் சொல்லிக் கொண்டார்கள். இது அபு ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், புகாரி முஸ்லிம்ல பதிவு செய்யப்படுகிறது. அது மாத்திரமல்ல, சில வலிமாக்கள்ல சில விருந்து உபசாரம் நடக்கக்கூடிய இடங்களுக்கு போனதுக்கு பின்னால் சில மக்கள் ஹராமான விடயங்களை பழகிடுவார்கள். ஹராத்துக்கு வழிவகுக்கக்கூடிய வகையில சில வலிமாக்கள் அமைந்திருக்கிறது. மியூசிக் ஆடல் பாடல் ஆண் பெண் கலப்பு சில இடங்கள்ல இருப்பதாக நாங்க விளங்கினா அந்த இடத்துக்கு போகாம இருப்பது ஏற்றமா? அதே போன்று சில ஹோட்டல்களில் வைக்கின்ற சாப்பாடுகள் பரிமாறுகின்ற விடயங்கள் சில இடங்கள்ல பார்த்தா கண்ணியமானவர்களே, எந்த அளவுண்டாம் சில மனிதர்கள் சில வடத்துக்கு வலிமாக்கு போனா அவங்க ஒன்றையுமே பார்க்கறல்ல, மார்க்கத்தையும் பார்க்கிறல்ல, அலால் ஹராமையும் பார்க்கிறல்ல, உடனே சாப்பிட்டு வந்துடுவாங்க. சாப்பிட்டு வந்ததுக்கு பின்னாலதான் கொஞ்ச நாளைக்கு பின்னால யோசிப்பாங்க, நான் சாப்பிட்டு வந்தோமே, யாரு சமைச்சது, எந்த பொருளை ஒன்று சமைச்சது, யாரு சமயக்காரர் என்று சொல்லி அதுக்கு பின்னால யோசிக்கிறது. அந்த மணமகன் என்ன தொழில் செஞ்சார், எந்த தொழிலால வந்த தள்ளிக்கு இவர் வலிமா கொடுத்தார் என்று சொல்லி அதுக்கு பின்னாலதான் யோசிக்கிறது. போன வருடம் வந்த கேள்வி, ஒரு மனிதர் என்ன செய்யறாரு, வெளிநாட்டுக்கு பெண்களை அனுப்புறாரு, வேலையாக்களாக பெண்கள் அனுப்புறாரு. அப்படிப்பட்ட ஒரு அப்படிப்பட்ட சம்பவத்தர் பணத்தை கஞ்சி காய்க்கு அடிக்கிற மாநிலத்திலும் வெற்றி கோல் அடிக்கிறார். கண்ணியமானவர்களே, மார்க்கத்துடைய விடயங்களை நாங்க பொதுவாக யோசிக்கணும். எது கூடாதோ அது ஒன்றுக்கு கூடாது. சில மனிதர் நினைக்கிறது பொதுவான விஷயங்களுக்கு சில விடயங்களை கொடுத்து விடலாம் நினைக்கிறது. கண்ணியமானவர்களே, அது எங்களுக்கு எப்படி கூடாது அதை போல புறருக்கும் கூடாது. எனவே இப்படியான விடயங்களை கவனமாக இருந்து கொள்ளணும். ஹலாலான முறையில் எங்களை பணம் வரணும். ஹலாலானவைகளுக்கு தங்களை பணம் செலவழிக்கவும் கொடுக்கணும். ஹலாலா வருகிறது, ஹராம செலவழிக்கிறோம் என்றா அதுவும் கண்ணியமானவர்களே பயங்கரமானது. நாளை மறுமையினால அல்லாஹ் சில கேள்விகளை கேட்பான். அதுல ஒரு கேள்வி, எப்படி பணம் வந்துச்சு, எப்படி செலவழிக்கப்பட்டுச்சு? நாங்க ஆடம்பர வலிமா செஞ்சா, அல்லது வலிமாவில அதாவது ஆடல் பாடல் அதுக்காக வேண்டிய வேற பணங்களை ஒதுக்கி செஞ்சா நிச்சயமாக வீணாக்கப்பட்ட அந்த பணங்கள், அல்லது அதிகமாக சுமைத்து ஒட்டி வீசி அந்த உணவுகளுக்கெல்லாம் நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே நாம் ஜவாபு சொல்ல வேண்டும் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. கண்ணியமானவர்களே, அடுத்து இன்னும் ஒரு விடயம், வலிமாவின் போது கடைபிடிக்க வேண்டிய மிக முக்கியமான 10 ஒழுங்குகளை சொல்லிவிட்டு ஹுத்பாவை நிறைவு கொள்வதில்லை. விருந்தின் போது கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான 10 ஒழுக்கங்கள். அதில் முதலாவது, விருந்தின் கதாநாயகர் அதாவது கணவர் மணமகன் இருப்பதால் மணமகன் விருந்துக்கு வரக்கூடியவர்களை, அல்லது மணமகனுடைய குடும்பத்தார் விருந்துக்கு வரக்கூடியவர்களை சலான் சொல்லி அவர்களை வரவேற்க வேண்டும், அவர்களை அழைத்து செல்ல வேண்டும். இது முதலாவது ஒழுக்கமாக இருக்கிறது. அடுத்தது இரண்டாவது விஷயம், வந்திருப்பவர்களை விருந்துக்கு சிலர் நேர காலத்தோடு சென்று விடுவார்கள், வந்திருப்பவர்களை வேதனைப்படுத்தும் அளவுக்கு விருந்து கொடுப்பதை தாமதிக்க கூடாது. இன்னும் சில இடங்களை நாம பார்க்கிறோம், சில தனவந்தர்கள், சில பணக்காரர்கள், அல்ல சில அமைச்சர்கள் ஒருவருக்காக வேண்டி விருந்துகளை கொஞ்சம் தாமதிச்சிருப்பாங்க. கொஞ்சம் நீங்க அவங்க வந்ததுக்கு பின்னால 2:30-3 மணிக்கு சாப்பாடு கொடுக்கும்னு சொல்லுவாங்க. கண்ணியமானவர்களே, அப்ப இருக்கக்கூடியவர்கள் சின்ன பிள்ளை இருப்பாங்க, தாய்க்காரி இருப்பாங்க, அதாவது பால் கொடுக்கக்கூடிய தாய்மார் இருப்பா, எவ்வளவு சிரமப்படுவாங்க. அதனால அந்த விருந்து விருந்தாளிகள் வந்திருக்கிறார்கள், ஏழையவர்கள் வரையிருக்கிறார்கள். எனவே வந்திருக்கின்றவர்களுடைய மனம் நோவும் அளவுக்கும் விருந்துகளை தாமதிக்க கூடாது. மூணாவது ஒழுக்கம், விருந்துக்கு அழைக்கப்படக்கூடியவர் பெரும்பாவம் செய்பவராகவும் பெரும்பாவம் செய்ய தூண்டுபவராகவும் இருக்கக்கூடாது. நாங்க யாருக்கு விருந்து அழைப்பு கொடுக்கிறோமோ, நாங்க அழைப்பு கொடுக்கக்கூடிய ஒருவர் அங்க வந்து பெரும்பாவம் ஏதாவது செய்யறாரு, மதுபானம் குடிக்கிறாரு, விபச்சாரம் செய்யறாரு, அல்லது வேற ஏதாவது பெரும் பாவங்களில் ஈடுபடுறாரு, அல்லது வட்டிக்கு பணம் கொடுக்கிறாரு, அப்படி அங்க வரக்கூடிய மக்களோடு யாராவது சுரப்பாகி இவருடைய பணத்தை வட்டியை கொடுக்கிறாரு, இப்படியான சம்பந்தங்கள் அந்த வலிமாவையோட ஏற்பட்டா அதுக்கு முன்னதாகவே வலமாக்கு சொல்லித்தார புத்திமதிகள் அவர்கள்தான் வலிமாக்கு வரக்கூடியவர்கள் பெரும்பாவம் செய்யக்கூடியவராகவும் அல்லது பெரும்பாவத்துக்கு தூண்டக்கூடியவர்களாகவும் இருக்கக்கூடாது. அதாவது நல்ல மக்கள் வலிமா கலைக்கப்பட வேண்டும். நானாவது ஒழுக்கம், விருந்து நடக்கக்கூடிய இடத்தில் அறமான விடயங்களிடம் வரக்கூடாது. சில இடங்கள்ல விருந்துகள் நடக்கும், அங்க அறமான விடயங்கள் நடக்கும். மியூசிக் போடப்பட்டிருக்கும், விபச்சாரிகள் சில இடங்கள்ல இருப்பாங்க, அதே போல மதுபானம் பரிமாறப்படும். இன்னும் இப்படியான இடங்கள்ல விருந்துகள் அளிப்பதை நாங்கள் முற்றாக தவிர்த்து கொள்ள வேண்டும். ஹராமான செயல்கள் நடக்கக்கூடிய இடத்துல எங்களோட விருந்துகளை வைக்கக்கூடாது. அல்லது பக்கத்துல ஹராமான விடயங்கள் நடக்குது, மக்கள் வந்து கொஞ்சம் ஓய்வு கொடுத்து அந்த இடத்துக்கு போய்விடுவாங்க, இப்படியான இடத்திலையும் எங்களோட வலிமாக்களை வைக்கக்கூடாது. ஐந்தாவது, சில ஹோட்டல்களில் ஆண் பெண் கலப்பு, ஆண் பெண் கலந்து இருப்பாங்க, ஒன்றாக சாப்பிடுவாங்க. இதையும் ஒழுக்கத்துல நாங்கள் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். ஆண்களுக்கு வேறாகவும் பெண்களுக்கு வேறாகவும் நாங்கள் கண்டிப்பாக ஒழுக்கவே. அதே போல ஆறாவது ஒழுக்கம், ஒரே தினத்தில் 2 விருந்துக்கு எங்களுக்கு அழைப்பு வருகிறது. வெவ்வேறு இடங்களிலிருந்து 2 அழைப்பு வருகிறது, 2 காட்சி வருகிறது. விருந்துக்கு எந்த இடத்தை நாங்கள் உட்படுத்துற, எங்களை நண்பர் இடத்துக்கு உட்படுத்துறா? கண்ணியமானவர்களின் கதையை சொல்லி தருகிறது. உறவுகளால் நெருக்கமான ஒருவருடைய அழைப்புக்கு நீங்க விடையறீங்க, அவனோட நெருக்கமான உறவு, இந்த உறவினர் ஒருவருடைய திருமணம் இருக்குது அதே நாள்ல, அவனோட நண்பர் ஒருவருடைய திருமணம் இருக்குது அதே நாள்ல, இந்த இரண்டிலையும் அவனோட உறவினருடைய திருமணத்துக்கு நீங்க முன்னுரிமை அளியுங்க என்ற செய்திய அதிசயங்கள்ல காண முடியுது. எனவே கண்ணியமானவர்களே, அதே போல இன்னும் ஒரு ஒழுக்கம்,
தூர இடத்திலிருந்து அல்லது வெளியூர்களிலிருந்து வலிமாக்கு விருந்துக்கு வரக்கூடியவர்களுக்கு கட்டாயமாக கழிவறை காட்டப்பட வேண்டும், உது செய்கிற இடம் காட்டப்பட வேண்டும், சொல்லக்கூடிய இடம் காட்டப்பட வேண்டும், கிபிலா திசை கண்டிப்பாக காட்டப்பட வேண்டும். வரக்கூடியவர்கள் சில எழுதியவார்கள் கிபிலா திசையை பார்த்து ரிக்ர் செஞ்சு கொண்டிருப்பார்கள், குர்ஆன் திலாவத் செஞ்சு கொண்டிருப்பார்கள், அல்லது தொழுது கொண்டிருப்பார்கள், சிலர் உதவோடு இருப்பார்கள், அங்கு வந்து சிலர்கள் தொழுவார்கள். அதனால் கிபிலா திசை கண்டிப்பாக மணமகன் தரத்தார்கள் இருக்கக்கூடிய குடும்பத்தார்கள் வரக்கூடியவருக்கு அடையாளப்படுத்த வேண்டும். இது இந்த விருந்துகள்ல கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கமாக இருக்குது. எட்டாவது ஒழுக்கம், விருந்து கொடுப்போர் எவ்வளவு பெருமதியான உணவையும் கொடுக்கலாம், எவ்வளவு பெருமதியான உடவையும் கொடுக்கலாம், ஆனால் ஒரு கண்டிஷன், வீண்விரையும் இருக்கக்கூடாது. வீண்விரையும் இருக்கக்கூடாது. நம்மளுடைய காலங்களில் கஞ்சி காய்ச்சி மிஞ்சின கஞ்சியை நம்ம அப்படி அடுத்த நாள் நாடகத்துக்கு போயினால் கொற்றத்தை போல சில இடங்கள்ல இந்த மாதிரி விருந்துகளை நிறைய ஆக்கி நிறைய சமைத்து அந்த விருந்துகள் மீனத்துக்கு பின்னால அப்படியே வீசுறது கண்ணியமான விருதுகளை தவித்துக் கொள்ளணும். எத்தனையோ ஏழைகள் பட்டினியோட வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, எத்தனையோ பேர் இருக்க வீழ்ந்தாலும் கழிவறை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று கழிவறை இருந்தாலும் குளிப்பதற்கு நல்ல ஒரு கிணறுவசதி இல்லாமல் எத்தனையோ குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பகலைக்கு சென்றால் இரவைக்கு சாப்பாடு இல்லை, இரவைக்கு சென்றால் காலையில் சாப்பாடு இல்லை. கொழும்பு மாவட்டத்திற்குள் எடுத்துக்கொண்டால் எத்தனையோ பிள்ளைகள் காலை கூட்டத்திலே தலை சுத்தி காரணமாக கீழே விழுகின்றார்கள். காரணத்தை அறிகின்ற போது அந்த பிள்ளைகள் காலையிலே அந்த காலை இடியப்பம் சாப்பிடாமல் காலை உணவு சாப்பிடாமல் வந்ததாக மயக்கு போட்டு கீழே விழுகின்றார்கள். படிக்கக்கூடிய எத்தனையோ பிள்ளைகள் ஆரோக்கியமாக படித்துக் கொள்ள முடியாமல் உணவு இல்லாமல் கஷ்டப்பட்டுக் கொண்டு வாழ்கின்றார்கள். கொழும்பு மாவட்டம் மனமுள்ளவர்கள், நல்ல மனமுள்ளவர்கள், செலவழிக்கக்கூடியவர்கள், ஜகாத்து கொடுக்கக்கூடியவர்கள், அப்படிப்பட்ட ஒரு மாவட்டத்தில் இப்படியான நிலைமை என்றால் ஏனைய பகுதிகளில் கண்ணியமானவர்களை கொஞ்சம் யோசியுங்கள். அண்மையில் ஒரு மக்தபில் நடந்த ஒரு சம்பவம், ஒரு பிள்ளை என்ன செஞ்சிருக்குது, ஒரு 13 பிள்ளைகள் வரக்கூடிய ஒரு வகுப்புல ஒரு அன்பளிப்பு, அதாவது இன்னொரு அன்பளிப்பு ரூபாவ எல்லா பிள்ளைகளுக்கும் கொடுத்திருக்கிறாங்க. 50 ரூபாய் 100 ரூபாய் ஒரு தொகையை எல்லா பிள்ளைகளுக்கும் கொடுத்திருக்கிறாங்க. கொடுத்ததுக்கு பின்னால அப்படியே எல்லா பிள்ளைகளும் எடுத்துட்டு போயிட்டான். போனதுக்கு பின்னால பெருநாளைக்கு 3 நாளைக்கு முன்னுக்கு தான் அந்த விடயம் நடக்குது. அதுக்கு பின்னால எல்லா பிள்ளைகளும் பணத்தை கொண்டு போயிட்டு சில பிள்ளை சாக்லேட் இன்னும் சில பிள்ளை அவங்களுக்கு தேவையான உணவுகளை வாங்கிட்டாங்க. ஆனா ஒரு பிள்ளை என்ன செஞ்சிருக்குது, அந்த பணத்தை கொண்டு போயிட்டு மாட்ட சொல்லிட்டு தன்னுடைய தலைமுடியை வெட்டி விட்டு அந்த பிள்ளை வந்தது. தலைமுடி வெட்டுவதற்கு கூட பணம் இல்லாத எத்தனையோ பிள்ளைகள் சமூகத்துல வாழ்றாங்க. எனவே கண்ணியமானவர்களே, எனவே இந்த விருந்த வெற்றி வீண்விரயங்கள் செய்து விடக்கூடாது. அநியாயமான முறையில் பல உணவுகளை சமைத்து அதை வீசிவிடக் கூடாது. அதே போன்று எட்டாவது ஒழுக்கம், விருந்து கொடுப்போர் எவ்வளவு பெருமதியான உணவுகளை கொடுக்கலாம், ஆனால் அதில் இஸ்ரா பீங்குறையும் இருக்கக்கூடாது என்பதை ஞாபகப்படுத்தினேன். ஒன்பதாவது ஒழுக்கம், பலர் சாப்பிடும் போது சிலர் நல்ல உணவுகளை தனதாக்கிக் கொள்வது கூடாது. பலர் சாப்பிடும் போதும் நல்ல நல்ல உணவுகளை சிலர் தனதாக்கிக் கொள்வார்கள். எல்லாரும் சமனாக விருந்து சாப்பிடும் போது சாப்பிட வேண்டும். 10வது ஒழுக்கம், விருந்து அளிப்பவர்களின் அனுமதி இல்லாமல் வேலையாக்களிடம் உணவுகளை கேட்டு வெளியில கொண்டு போறது உற்சாக தவிர்த்து கொள்வது கூடாது. ஹராம், அது ஹராம், தடை செய்யப்பட்டதாக இருக்குது. குடும்பத்தார்கள் அல்லது கணவன் அந்த அவனுடைய அனுமதி இல்லாமல், யாரை விருந்து கொடுக்கிறார் அவனுடைய அனுமதி இல்லாமல் அவருடைய உணவுகளை வேலையாக்கள் மூலமாக அல்லது எங்களுக்கு தெரிந்தவங்க மூலமாக அந்த உணவை வெளியே எடுத்து செல்வது எங்கே, அது குற்றம், அது கூடாது. எனவே இப்படியான விடயங்களை நாங்க நல்ல முறை நடந்து கொள்ள வேண்டும். அதே போன்று விருந்தளிக்கின்றவர்கள் இன்னும் ஒரு விடயத்தை கண்டிப்பாக கவனிக்க வேண்டும். விருந்தளிக்கக்கூடியவர்கள் சிலருக்கு உயர் ரக உணவுகளை கொடுப்பார்கள், இன்னும் சிலருக்கு சாதாரண உணவுகளை கொடுப்பார்கள். இதுவும் தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. சில இடங்களில் இருக்குது, விசேஷமான ஒரு பாட்டி வந்தா அவங்களுக்கு விசேஷமாக சமைப்பார்கள், இன்னும் சிலருக்கு விசேஷமாக சமைப்பார்கள். கண்ணியமானவர்களே, இந்த பழக்கம் இருக்கக்கூடாது. விருந்துகள்ல விருந்துகளுக்கு அழைக்கப்படக்கூடிய எல்லாரும் சமனானவர்கள். நீங்க உணவு கொடுக்கக்கூடிய இடங்களை விசேஷமாக மாற்றினாலும் உணவுகளை மாற்றக்கூடாது. எல்லாருக்கும் சமனான முறையில் அந்த உணவுகள் போய் சேர வேண்டும். செல்வம் இருக்குதே, நாங்க செல்வத்தை வச்சு மக்களை கூறு போட்டோம் வேண்டாம். ஏழைகளுக்கு இப்படித்தான் உணவு, பணக்காரருக்கு இப்படித்தான் உணவு, நாங்க பணம் கூறு போட்டோம் என்றால் பிரித்து போட்டோம் என்றால் நாளை மறுமை நாள் அல்லா எங்களை பிரித்து போட்டு விடுவான். சொல்லலாம் வலை வந்து ஒரு அறிவு சொன்னார்கள், நாளை மறுமை நாள் அல்லா பணக்காரர்களுக்கு முன்னதாக ஏழைகள் 500 வருடத்துக்கு முன்னதாக சுவருக்கு நுழைய விடுவார். அந்த அளவு ஏழைகளுக்கு சிறப்பாக கொடுத்திருக்கிறான். செல்வம் இருக்கிறது போதும் எங்களுக்கு இருக்காது, செலவுகம் ஒரு மனிதனை பல கோணத்துல மாத்திரம். பணம் இருக்கிறே, பணம் எங்கள்கிட்ட இருந்தா நாங்க பணக்காரன், பணம் எங்கள்கிட்ட இல்லையா நாங்க ஏழை, பணத்தை நாங்க இன்னத்துல கொடுக்கிறோமா நாங்க கொடையாளிகள், பணத்தை நாங்க இன்னத்துல வாங்குறோமா நாங்க கடனாளிகள், பணம் இருக்கிறது நாங்க செலவழிக்க இல்லையா நாங்கள் கஞ்சர்கள், பணத்தின் மீது நாங்க அதிகமாக ஆசை வைக்கிறோமா நாங்கள் பேராசை பிடித்தவர்கள். எனவே செல்வம் இருக்கிறே, பணம் இருக்கிறே ஒரு மனிதனை பல கோணத்துல மாற்றிவிடும். இந்த பணங்களை கண்டு எந்த அடியாறுகளும் எங்களுடைய உள்ளங்களை மாற்றிவிடக் கூடாது. எனவே எங்களுடைய விருந்து உபசாரங்கள்ல கண்டிப்பாக ஏழைகள் உள்ளடக்கப்பட வேண்டும். ஏழைகள் உள்ளடக்கப்படக்கூடிய அந்த விருந்து உபசாரத்திலே நிறைய பரக்கத்துகள் எல்லாம் வச்சிருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஒரு ஏழையுடைய துவா இருக்குதே அல்லாஹ்வுடைய நேரடியாக போய்கிறது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு ஏழை அல்லாஹ்வுடைய துவா செய்தால் அல்லாஹ் அந்த ஏழ்மையை அல்லாஹ் கபூல் செய்கிறான். ஒரு மனிதன் ஏழ்மையோடு வாழ்கின்ற போது அல்லாஹ் அவனுக்கு சோதனையை கொடுக்கிறான். அந்த சோதனையை தாங்கிக் கொள்ளக்கூடிய அந்த மனிதனை அல்லாஹ் நாளைய மறுமை நாளுடைய கஷ்டங்களை நல்லா பாதுகாக்கிறான். எனவே கண்ணியமானவர்களே, இந்த உலகத்திலே வாழ்கின்ற போது எங்களுடைய விருந்துகளை நல்ல முறையில் அமைத்துக் கொள்வோம். விருந்துகள் கொடுக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டால் அந்த விருந்துகளை கண்டிப்பாக ஏழைகளை உருவாக்கிக் கொள்வோம். அந்த ஏழைகளுடைய துவா இருக்குது, நிச்சயமாக அது எங்களுடைய வாழ்க்கையில பிரதிபலிக்கும். அதே போல் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய குழந்தைகளை வாழ்க்கையில பிரதிபலிக்கும். அது மாத்திரமல்ல, எங்கள குடும்பத்தில் வரக்கூடிய எத்தனையோ வல்லாய் முசீபத்துகளை, எத்தனையோ நோய் நம்பர்கள் அப்படியே நீக்கிவிடும். அதனால கண்டிப்பாக விருதுகள் உருக்கொண்ட போது ஏழைகளை உள்ளடக்கிக் கொள்ளுங்க. அதே போன்று ஆடம்பரமான முறையில எங்களை விருதுகளை கொடுக்காதீங்க. இன்றைக்கு எத்தனையோ சமுதாயம் பட்டினிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, எத்தனையோ பேர் பாடசாலைக்கு சென்று அந்த படிப்புக்குரிய டியூஷன் வகுப்புக்குரிய செலவுகளை கொடுக்கலாம், எத்தனையோ பிள்ளைகள் படித்துக் கொண்டிருக்கிறாங்க. அதே போன்று இன்னும் நடக்கக்கூடிய மக்தபுகள்ல கூட சில பெற்றார்கள் பணம் கட்டிக்கலால எத்தனையோ பெற்றார்கள் சமூகத்தில் இருக்கிறாங்க. எனவே கண்ணியமானவர்கள் எதை சொல்லவர்கள் என்றால், கஷ்டமானவர்கள் சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி இருக்கின்ற போது எங்களை பணங்களை வீணாக்கி விடாங்க, ஆடம்பர செலவுகளை செலவழித்து அந்த பணவுகளை வீணடைத்து விட்டால், அந்த பணவுகளை இஸ்ரா வீண்முறை செய்து விட்டால் நாளைய மறுமையினால் அல்லாஹ்வுடைய நாங்கள் மாற்றி விடுவோம். எனவே கண்ணியமானவர்களே, வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நல்ல விருந்துகளை மூலமாக அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றுக்கொள்ளக்கூடிய கூட்டத்தில் சேர்த்துக் கொள்வாயாக. யா அல்லாஹ், கிட்ட வலிமாக்கள் எங்களை பாதுகாத்துடுவாயாக. யா அல்லாஹ், ஏழைகள் புறக்கணிக்கப்படுகின்ற வலிமாக்கள் எங்களை பாதுகாத்துடுவாயாக. யா அல்லாஹ், ஏழைகள் சேர்க்கப்படுகின்ற, ஏழைகள் உள்ளடக்கப்படுகின்ற வலிமாக்களை எங்களை ஒரு பங்குதார் ஆக்கிடுவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய வலிமாக்கள் சரியத்துக்கு மாற்றமான விடயங்கள் இடம்பெறாமல் பாதுகாத்துடுவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய உணவுகள் ஏழை எளிய மக்களுக்கு மிக முக்கியமான தேவை உள்ள மக்களுக்கு போய் சேரக்கூடிய உணவாக ஆக்கிடுவாயாக. யா அல்லாஹ், நாளை மறுமை நாளை அனைவருக்கும் துவக்கத்தை தந்துடுவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய சிச்சலங்களை கபூசிக் கொள்வாயாக. யா அல்லாஹ், நூற கபூசிக் கொள்வாயாக. உன்னுடைய ரஹ்மத்தை தந்துடுவாயாக. யா அல்லாஹ், மாற்று மருத்துவர்களுக்கு எங்களுடைய நலவுகளை காட்டிடுவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய ஒற்றுமைகளை காட்டிடுவாயாக. யா அல்லாஹ், மாற்று மருத்துவர்களுக்கு மாற்று மருத்துவ சகோதரருக்கு எவ்வளவு உதவிகள் பண்ணுகின்றோம் யா அல்லாஹ், இதை அவர்களை விட நீ அறிந்தவன் யா அல்லாஹ். எனவே எங்களுக்கு மத்தியில் நல்ல முறையில் தகவலான முறையில் வாழக்கூடியவர்கள் ஆக்கிடுவாயாக. யா அல்லாஹ், என் அனைவரையும் உனக்கு பொருத்தமான கபூசிக் கொள்வாயாக. யா அல்லாஹ், இறுதி தருவாயில் பரிமாற்றம் இல்லாம கலைமா முடியக்கூடிய பார்க்க தந்துடுவாயாக. இறுதி முடிவை நல்ல முறை வாக்கிடுவாயாக. யா அல்லாஹ், எங்களை துவாங்களை கபூசிக் கொள்வாயாக. ஆமீன் ஆமீன் வாக்கு தவானா அனைவரும்.